கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
பண்ணும் தாளமும் நளினமும் பாங்குடன் இணைந்தால் இசை நடனமாகும். பண்பும் பரிவும் பாசமும் பாரினில் நிறைந்தால் இனிய வாழ்வாகும்.
விண்ணையும் மண்ணையும் ஒரு வார்த்தையாலே படைத்தவா
நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விரோதமும் உன்னை விட்டு விலகவில்லையில் நீ இறைவனை விட்டு விலகியிருக்கிறாய். இன்று நீ இறைவனின் நீதிக்கு தலை வணங்க மறுத்தால் நாளை மனிதனின் அநீதிக்கு நீ அடிபணிவாய். உனது தவறுகளை குறித்து மனம் கசக்கும் வரைக்கும் வாழ்க்கையின் கசப்புகள் கரைந்து போவதில்லை. நேர்மையின் வெற்றி காலம் தாழ்ந்துதான் வரும், ஆனால் காலங்களால் அது விழாமல் நிற்கும். இறைவனின் அன்பின் அண்ணனில் வாழ பழகினால் சோதனைகள் என்னும் நெருப்பு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது.
துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, மகிழ்ந்து புகழ்ந்து போற்றியே துதி பலியை செலுத்துகிறேன், துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, மகிழ்ந்து புகழ்ந்து போற்றியே துதி பலியை செலுத்துகிறேன், துயரம் யாவும் தீர்த்தவரே இன்பம் தந்து மகிழ்ந்தவரே, துயரம் யாவும் தீர்த்தவரே இன்பம் தந்து மகிழ்ந்தவரே, இன்றைய
எவ்வகையான படிப்பினைகளை நம்புகிறோம்? முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போது ஏன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தாய் என்று கேட்டார் நீதிபதி. என் முதல் மனைவியின் மீதுள்ள பாசத்தால் தான், அவளை புரிந்து கொள்வதற்காகத்தான் என்றான் குற்றவாளி. நீதிபதி அவரிடம், முதல் மனைவியை புரிந்து கொள்வதற்கும் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். ஒரு பெண்ணின் மனசு இன்னொரு பெண்ணுக்குத்தான் புரியும் என்று சொல்லுகிறார்களே, அதை நம்பித்தான் அவ்வாறு செய்தேன் என்றான் குற்றவாளி. அன்பு நேயர்களே, நமது வாழ்வில் எவ்வகையான படிப்பினைகளை நம்புகிறோம்? அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டுமானால் அவரை பற்றிய அறிவு நிச்சயம் தேவை. ஒருவரை அறிந்திருந்தால் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும். ஒருவரை ஒருவர் அறிந்திராத நிலையில் அன்பு செய்து கூடி வாழ்வது என்பது முடியாத காரியம். இருப்பினும் தவறான ஒன்றை செய்வதற்காக பிழைகளையும் எமதாக்கிக் கொள்கிறோமா? குடும்பத்தில் உறுதியான அத்திவாரம் புரிந்துணர்வே ஆகும். நமது குடும்பத்தில் தீராத பிரச்சினை என கூறிக்கொண்டு பங்கு தந்தையிடம் ஒரு கணவனும் மனைவியும் வந்தார்கள். என் கணவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்குக்கு மேல் கோபம் வருகிறது. இரண்டு மூன்று முறை யோசித்துவிட்டு பேசினாலும் வள் வள் என்று எரிந்து விழுகிறார். அமைதியாக இருந்தால் என்ன உம்மன் இருக்கிறாய், வாய்க்குள்ள குளக்கட்டையா இருக்குது, வாய் திறந்து பேசு என சண்டைக்கு வருகிறார். நீங்கள்தான் புத்திமதி சொல்ல வேண்டும் என பங்கு தந்தையிடம் குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்தார் மனைவி. நான் ஏதாவது சொல்ல வாய் திறந்தால் ஏன் இப்படி கத்துறீர்கள் என கேட்கிறாள். பிள்ளைகளுக்கு முன்னாலே இப்படி கத்தாதே என்று சொன்னாலும் கேட்கிறாள் இல்லை. நீங்கள்தான் புத்தி சொல்ல வேண்டும் என மனைவியை குறித்து அறிக்கை சமர்ப்பித்தார் கணவர். அன்பு நேயர்களே, இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படி பல சம்பவங்களை பார்க்க முடிகின்றது. ஈருடல் ஓரீராக வாழ வேண்டியவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் இருப்பதாக வாக்கு கொடுத்தவர்களே இப்படி குழம்பி இருக்கும் போது இறைவன் நமக்கு கூற விரும்புவது என்ன? இயேசு கூறினார், தந்தையே எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று. இதுபோல் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவரை புரிந்து வாழ நினைப்பதே குடும்பத்தில் உறுதியான அத்திவாரமாகும். அன்பு செய்வது எளிதானதன்று. ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது எளிதானதன்று, அது ஒரு சவால். பல்வேறு தியாகங்களை உள்ளடக்கியது. ஆண்டவரையும் அயலானையும் அன்பு செய்ய முற்படுகையில் துன்பங்களை சந்திப்பது தவிர்க்க முடியாதது. வேதனைகள் இறையாட்சிக்குள் எம்மை அழைத்து செல்கின்றன என்பது நாம் அறிந்ததே. இறையாட்சிக்குள் நுழைய எமக்கு தேவையான நுழைவுச் சீட்டு பிறர் அன்பே. ஒருவர் மற்றவர் துன்பத்தில் பங்கெடுத்து உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தி இறைவனிடம் ஒப்படைக்கும் போது அங்கு புதிய வானகமும் புதிய மண்ணகமும் உருவாகும். அன்பு நேர்களே, ஒருவர் மற்றவருக்கு அன்பின் அடைக்கலமாய் திகழ்வதே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான ஒரே அடையாளம். அன்பின் அடிமைகளாக அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம். நாம் விண்ணக தந்தையின் மக்கள். மாணவர்களை அருகில் அழைத்து செயல்முறை மூலம் பாடம் நடப்பித்தார் ஆசிரியர். பூமியிலே மேசை இருக்கு, மேசை மேல பூச்சாடி இருக்கு, எனவே பூமி மேல பூச்சாடி இருக்கு என்று மாணவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களுக்கு எந்த அளவு புரிந்திருக்கிறது என்று பார்க்க, இதை போன்று யாராவது வேறு எடுத்துக்காட்டை கூறுங்கள் என்றார் ஆசிரியர். உடனே ஒரு மாணவன், சார் நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் உங்கள் பெண்ணை அன்பு செய்கிறீர்கள், எனவே நான் உங்கள் பெண்ணை அன்பு செய்கிறேன் என்றான். நாம் இயேசுவுக்கு உரியவர்கள், இயேசு விண்ணக தந்தைக்கு உரியவர், எனவே நாமும் விண்ணக தந்தைக்கு உரியவர்களே என்றான் வேறொரு மாணவன். அன்பு நேர்களே, நாம் விண்ணக தந்தையின் மக்கள், அவரே நம் அரசர், நாம் அவரின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். எமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் புகலிடமும் அவரே. என் வார்த்தை ஒழிந்து போகாது. செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இத்தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று எமது தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேதாகம பகுதி திருப்பாடல் 23 அதிகாரம் 5 திருவசனம். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இந்த திருவசனத்திலே என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்ற பகுதியைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பகுதி எதை காட்டுகிறது என்றால், விருந்து கொடுக்கிறவர் விருந்தோம்ப வருகிறவருக்கு தாராள மனதோடு தாராளமாக கொடுக்கின்ற ஒரு நிகழ்வைத்தான் இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தாவீது எந்த உணர்வோடு இந்த பல்லவியை பாடுகிறார் என்றால், என்னுடைய கடவுள் எனக்கு தாராளமாய் கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்க வல்லவர் என்னுடைய ஆண்டவர் என்ற உணர்வோடு அதை அவர் சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறைவன் நமக்கு இந்த உலகத்திலே விருந்தாகிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்று திருமறை சொல்வது போல, சத்துரு பல வழிகளிலே மக்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே, இறைவன் தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தின் வாழ்வை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், தாராளமாய் கொடுக்கிறார், நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் நாம் நம்முடைய விசுவாச வாழ்விலே விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு நிறைவை கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார், குறைகளை அவர் அகற்றுவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராலே அந்த நிறைவை கொடுக்க முடியும். அவர் நிறைவை கொடுக்கத்தான் அவர் விரும்புகிறார். அதனாலேதான் 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெருக பண்ணிய பொழுது கூடைகளில் மிஞ்சியது என்று பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு இடத்திலும் இந்த அப்பமும் மீனும் பெருக பண்ணிய சம்பவம் நடந்த பொழுது அங்கும் மிஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல காணாவூர் திருமண வீட்டிலே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிய பொழுது முன்பு கொடுத்த ரசத்தை விட அதிக சுவையாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது போல ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது, மக்கள் ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது அவர்கள் நிறைவு பெற்றவர்களாக போனார்கள், முழு நிறைவோடு போனார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு சொன்னார், நானும் உங்களுக்கு நிறைவான வாழ்வு கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைவான வாழ்வை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நிறைவை கொடுக்கிறவர் அவர், அவர் குறைகளை விரும்புகிறவர் அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கும் பொழுது, என் ஆண்டவர் இந்த குறைகளை நிறைவாக்குவார் என்று நாம் நம்புவதிலே எந்த தவறும் இல்லை. அப்படி நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் இறைவன் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர். ஆகவே இன்றும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட பலவிதமான குறைகள் இருக்கலாம். ஆனால் இந்த திருப்பாடல் வசனத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்வது போல, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைவை கொடுப்பார், நிறைவாக கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நிறைவுகளை கொடுக்கிற அன்பு தெய்வமே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய கரம் ஆசீர்வதிப்பதாக. யார் யாருடைய குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, இன்னும் பொருளாதாரத்திலே எவ்வளவு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவரே, இதோ இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்கி நிறைவுகளை கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.
செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0024. அருள் தியானம் தொடர்கிறது.
நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. என் வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறதே, எனக்கென்று உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் தனிமையில் தவிக்கிறேனே என்ற ஒரு நிலையோடு இத்தியானத்தில் நீங்கள் இணைந்திருக்கலாம். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 28:2 வாசித்து பாருங்கள். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தரலும் என்று சங்கீதக்காரர் கடவுளை நோக்கி மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த திருவசனத்தில் நாம் உம்மிடம் உதவி வேண்டுகையில் என்ற வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் இன்னொருவருடைய உதவியை தேடி போக வேண்டிய நிலை வந்துவிடுகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்னொருவர் உதவி செய்யாமல் போய்விட்டால் நாம் நமது வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் அல்லது இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் அல்லது ஒன்றை நாம் செய்து முடிக்க முடியாமல் போய்விடலாம். ஆகவே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த சூழலிலே பல மக்கள் இறைவன் எனக்கு உதவி செய்வார், இறைவன் எனக்கு உதவியா இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் இறைவனால் எனக்கு உதவி செய்ய முடியும், இறைவன் எனக்கு உதவியா இருந்தால் நான் முன்னேற்றம் அடையலாம், இறைவன் எனக்கு உதவியா இருந்தால் எனது பிரச்சனையில் இருந்து நான் விடுதலை அடையலாம், இறைவன் எனக்கு உதவி செய்வார் என்றால் நிச்சயமாக என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை தான் பல மக்கள் சரியாக வளர்க்காமல் போய்விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த திருப்பாடல் அல்லது இந்த சங்கீதம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் உதவியை தேட வேண்டும். மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்களா என்று கேட்டால் ஆம், உதவி செய்வார்கள். மனிதர்கள் எல்லா நேரத்திலும் சில நேரத்திலே உதவி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஒரு சில உதவிகளை அவர்களால் செய்ய முடியும், ஆனால் எல்லா உதவியையும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விடலாம். சில நேரத்திலே சில மக்களுக்கு உதவி செய்வதற்கு மனிதர்களே இல்லாமல் போய்விடுகிறார்கள். இப்படியாக மனிதர்களால் சில நேரம் எல்லா உதவியும் செய்ய முடியாது. சில நேரத்திலே நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது யாருமே எங்களுக்கு அருகிலே இல்லாமல் போய்விடலாம். அதனாலேதான் பாருங்கள், திருப்பாடல் அல்லது சங்கீதம் 60:11 திருவசனம் சொல்லுகிறது, எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் மன்றாடுகிறார். எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே நீர் உதவும், மனிதர் தரும் உதவியோ வீண் பயனற்றவை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில நேரத்திலே மனிதர்களுடைய உதவிகள் நமக்கு பயன் கொடுக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் அது பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது. சில நேரத்திலே அந்த உதவி வீணாக போய்விடுகிறது, பலன் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த சூழ்நிலையிலே பாருங்கள், யாரொருவர் கடவுளை தன் வாழ்க்கையில் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7:12 திருவசனத்திலே சாமுவேல் என்ன கூறுகிறார் பாருங்கள், சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவில் ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். சாமுவேலுக்கு கடவுள் உதவி செய்தார். அப்பொழுது பாருங்கள், சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அடையாளமாக வைத்து அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார், அதனாலே அந்த கல்லுக்கு எபெனேசர் என்று பெயர் வைத்தாராம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எபெனேசர் என்று அழைக்கப்படுகிறார். கடவுள் எப்பொழுதுமே நமக்கு உதவியா இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தாமே நமக்கு உதவியா இருந்து உயர்த்தி விடுகிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், மனிதரை நம்பியதாலேயே நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், பலவிதமான சுமைகளை உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எபெனேசரான கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே உதவி செய்ய போதுமானவர். எந்த உதவியாக இருந்தாலும், யாராலும் செய்ய முடியாத உதவியாக இருந்தாலும் கடவுளால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவரால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியும். அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் உதவியற்ற நிலையிலே அல்லது உதவிகள் தேவைப்பட்ட நிலையிலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய திருக்கரம் இப்பொழுதே ஆசீர்வதிப்பதாக. சாமுவேலுக்கு உதவி செய்த ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே உதவியின் கரத்தை நீட்டுவீராக. எபெனேசரான ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் உதவி செய்தீர் என்று சாமுவேல் சொன்னது போல, இதோ இந்த நாளிலே யார் யார் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார்களோ, ஆண்டவரே யார் யாரெல்லாம் மனிதரால் தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறார்களோ, எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உம்முடைய உதவி செய்கிற கரம் நீட்டப்பட்டு உதவியா இருப்பதாக, ஆசீர்வதிப்பதாக, விடுதலை தருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
புதுவாழ்வு நச்சீதி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீதி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-2-6-0-4. அருள் தியானம் தொடர்கிறது.
எனக்கு உதவியாயிருந்த என் பெற்றோரும் என்னோடு இப்பொழுது இல்லை. எனக்கு உதவியாயிருந்தவர்களும் எனக்கு உதவி செய்ய அருகிலே இல்லையே, நான் என்ன செய்வேன் என்ற ஒரு மனநிலையோடு இந்த தியானத்தில் நீங்கள் இணைந்திருக்கலாம். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 28 அதிகாரத்தில் 2 திருவசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில், உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தரலும் என்று சங்கீதக்காரர் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது கடவுளை நோக்கி அவர் மன்றாடினாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பல உதவிகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்யத்தான் இறைவன் எப்பொழுதும் விருப்பமாய் இருக்கிறார். அவர் உதவி தேவைப்படுகிறவர்களை உதறிவிடுகிற கடவுள் அல்ல. மாறாக யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து அவர்களை வாழ வைக்க விரும்புகிறவர்தான் நம்முடைய ஆண்டவர். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 37-40 திருவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றாராம். யார் யார் என்னென்ன இக்கட்டிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களோ, எந்தெந்த பிரச்சனை அவர்களை அழுத்தி சுமையாக அவர்களை அடக்கி வைத்திருக்கிறதோ, அதிலிருந்தெல்லாம் கடவுள் அவர்களை விடுதலையாக்குவதற்கு அவர் துணை நிற்கிறாராம். துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். இதை இன்னொரு பக்கம் பார்ப்போம் என்றால், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வடைவதற்காக, விடுதலை அடைவதற்காக, வெற்றி அடைவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த முயற்சியிலே அவர்கள் கடவுளை நோக்கி துணையாக வேண்டும் பொழுது, துணைக்காக வேண்டும் பொழுது, இறைவன் அவர்களுடைய முயற்சியோடு அவரும் இருந்து அந்த முயற்சியிலே வெற்றி அடைய அவர் உதவி செய்கிறார் என்றும் இந்த திருவசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. நீங்கள் தனிமையாக போராட வேண்டியதும் இல்லை. நீங்கள் தனிமையாக உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை அடைவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டியதும் இல்லை. உங்களோடு சேர்ந்து இறைவனும் இருக்கிறார். உங்களுக்கு துணையாக இறைவன் இருக்கிறார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். மேலும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, பொல்லாத மனிதர்களால் கூட சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துவிடுகிறது. அவர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இரக்கமே காட்டாமல் எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியுமோ எங்களை அவர்கள் துன்பப்படுத்த நினைக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையை அப்படியே அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், இறைவன் நமக்கு துணை நின்று அந்த பொல்லாதவர்களிடமிருந்து விடுவிக்கின்றார் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரையோ குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்களோ என்று மனம் கலங்கி போயிருக்கலாம். இந்த இடத்திலே போனால் என்ன நடக்குமோ என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, உங்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். என்னோடு இருக்கும் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். ஏனென்றால் கடவுள் பொல்லாரிடமிருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த திருவசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறாராம். ஆம், இன்றைக்கும் நாம் அடைக்கலத்தை ஆண்டவரிடத்திலே தேடும் பொழுது இறைவன் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, உதவியற்ற ஒரு மனிதர் தான் இன்னொரு இடத்திலே அடைக்கலம் தேடுவார். அதுபோலதான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உதவியற்ற நிலையிலே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அடைக்கலம் தருகிற ஒரு இடம் உண்டு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்மிடத்திலே அடைக்கலமாக வருகிறேன் அப்பா. என் பிரச்சனைகளிலிருந்து, என் கஷ்டங்களிலிருந்து நீரே எனக்கு அடைக்கலம் தந்து அதிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் என்று நீங்கள் மன்றாடுவீர்கள் என்றால் கடவுள் அதிலிருந்து உங்களை மீட்டு வாழ வைப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இன்றும் இந்த தியானத்திலே துணை வேண்டி நிற்கிற எல்லாரையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். யார் யார் பொல்லாத மனிதர்களோடு பிரச்சனைகளை மாற்றுப்பட்டிருக்கிறார்களோ, பொல்லாத காரியங்களால் இவர்கள் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து நீரே இவர்களுக்கு விடுதலை தருவீராக. யார் யார் என்னென்ன பிரச்சனைகளினாலே மனமுடைந்து போயிருக்கிறார்களோ, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன் என்று கலங்கி போய் நிற்கிறார்களோ, அதில் இருந்தெல்லாம் விடுதலை அடைவதற்கு உம்முடைய அருக்கரம் இப்பொழுதே இவர்களுக்கு துணை செய்ய விரைந்து செல்லுவதாக. ஆண்டவரே, உம்மிடத்திலே அடைக்கலம் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே நீர் அடைக்கலம் தந்து ஆசீர்வதி தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ அன்பர் உன்னை தேற்றும் நேரம்
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5948. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களும் கேட்டு பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் தேவைகளுக்காக எமது சுபக்குழுவில் மன்றாட விரும்பினால் உங்கள் தேவைகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2044 என்னும் இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பு நேர்களே, இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரிகள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. இந்த இணையதளங்களிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது சுப வழிபாடுகளை மற்றும் பல அருத்தந்தையர்களின் அருள் தியானங்களை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, இலங்கையில் இருந்து வெளியாகும் பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. இமெயில் அட்ரஸ் tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
வணக்கம் நேயர்களே, என்ன நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் இப்படி கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கை என்ன இருந்தா 1000 பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும், ஆனா எப்போதும் சந்தோஷமா இருங்கள் அப்படி என்ன சொன்ன கடவுளின் பிள்ளைகள் நாம. சின்ன சின்ன விஷயங்களை காரணம் காட்டி நாம துக்கமா இருக்கலாமா? நிச்சயமா கூடாதுங்க. நம்மள சில பேர் இருக்காங்க, என்ன நடந்தாலும் அதுல இருக்கிற குறைவுகளையே பார்ப்பாங்க, அதுக்காக வருத்தப்பட்டுக்குவாங்க. கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் மனசுல படாது. எதுலேயும் திருப்தி இல்லாத இறை நம்பிக்கையற்ற சுயநல மனிதர்கள் இவங்கதான். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறாரு. மரணத்தை வென்று நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பவும் இருக்காரு. அவரது பிரசன்னத்தை உணர்ந்து எப்போதும் மகிழ்ந்திருக்க நாம பழகுவோம்.
இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து அருள் பிரகாஷ் அவர்கள் எழுதிய இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். மனசே வெயிட் ப்ளீஸ்,
மனசே வெயிட் ப்ளீஸ்.
என்ன எப்படி சார், சர்க்குலரை பாத்தீங்களா?
பார்த்தேன்.
என்ன போங்க, பார்த்தேன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், நம்மளையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி திடீர்னு ஆபீஸ் வேற இடத்துக்கு ஷிப்ட் பண்ணா என்ன சார் அர்த்தம்? நமக்கெல்லாம் எவ்வளவு இடைஞ்சல் பாருங்க.
பதட்டப்படாதீங்க ராஜா, நிர்வாக காரணங்களுக்காக மேல இருக்கிறவங்க இப்படித்தான் சில முடிவு எடுப்பாங்க, அதை நாம் எப்படி குறை சொல்ல முடியும்?
சார், மேல இருக்கிறவங்க மட்டுமே ஆபீஸ் இல்ல, கீழே இருக்கிறவங்களும் சேர்த்து தான் ஆபீஸ். இன்னும் சொல்ல போனா நாம தான் அடிப்படை, அதை புரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார், சார் கார்ல வந்து இறங்கிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கஷ்டம். இப்படி தடால்னு அடையாறுல இருக்கிற ஆபீஸ அமுஞ்சு கரைக்கு மாத்தினா நாம என்ன சார் செய்யறது? இது நம்பி நாம எல்லாரும் திருவான்மியூர்ல செட்டில் ஆயிட்டோம், இப்ப திருவேற்காட்டுக்கு வீட்டை மாத்திட்டு போறதா என்ன சார் இது?
இத பாருங்க, வேலையில ஏற்படுற சின்ன சின்ன அசௌகரியங்களுக்காக கவலைப்படாதீங்க. ஆனா வேலையே இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க.
சார், அந்த லாஜிக் எல்லாம் பேசாதீங்க சார். நாம இந்த ஆபீஸுக்கு உண்மையிலேயே உழைக்கிறோம், நமக்கேத்த வசதி செஞ்சு தர வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா? குவார்டர்ஸ் கட்டி தர மாட்டாங்க, அது சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து போற தூரத்திலேயாவது ஆபீஸ் வைக்கலாம் இல்லையா?
சரி, அதை விடுங்க ராஜா. நாம திடீர்னு வீட்டை காலி பண்ற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அப்படி நினைச்சுக்க?
சார், நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஏன் சார், என்ன நடந்தாலும் உங்களால் எப்படி சார் சர்வசாதாரணம் எடுத்துக்க முடியுது? உங்களுக்கு டென்ஷனே வராதா சார்? என்ன சார் இது?
ராஜா, கடவுள் நம்மள சந்தோஷமா இருக்கத்தான் இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. ஆனா நாமோ சந்தோஷப்பட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்படுறோம். நடந்து போறவன் சைக்கிள் இருந்தா தேவலைன்னு நினைக்கிறான், சைக்கிள் போறவன் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்படுறான், ஸ்கூட்டர்ல போறவன் கார் வாங்க மாட்டோமான்னு ஏங்குறான், கார்ல போறவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏரோப்ளேன்ல போகணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கிறத பத்தி நினைக்காம இழந்தத பத்தியே நினைக்கிற மனோபாவம் எனக்கு இல்ல, அதுதான் எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல.
அப்போ ஆபீஸ் பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறது பேராசங்கிறீங்களா?
பேராசைன்னு சொல்லல, இப்போதைக்கு நிறைவேறாத ஆசைன்னு சொல்றேன். நிறைவேறாத ஆசையை நினைச்சு நாம ஏன் வருத்தப்படணும்? இதோ பாருங்க, வேலை இல்லாதவங்களை யோசிச்சு பாருங்க. வேலை தூரமா இருக்கிற கவலை சின்னதா தெரியும், குடும்பத்தை இங்க விட்டுட்டு வெளியூர்ல வேலை செய்யறவங்களை யோசிச்சு பாருங்க. நாம போற தூரம் குறைவா தெரியும், செருப்பு இல்லாததும் குறைதான், கால் இல்லாததும் குறைதான். ஆனா எந்த குறைக்காக அதிக குறைப்பட்டுக்கணுங்கிறது தான் நாம வித்தியாசப்படுறோம், அவ்வளவுதாங்க.
சார், கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பண்ணி பாருங்க சார். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை பத்தி மட்டும் தான் நாம நினைக்க முடியும், அதை அடுத்தவங்க பிரச்சனையோட ஒப்பிட்டு பாக்குறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார்.
இதை பாருங்க ராஜா, இந்த ஷிப்ட் பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவனா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது கடவுளோட சித்தத்தின்படிதான் நடக்குது. எந்த விஷயம் நடந்தாலும் மனுஷங்க அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லலாம், ஆனா இறை நோக்கம்னு ஒண்ணு இருக்கு, அத நாம யாரும் யோசிக்கிறதே இல்ல. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்துல அது நமக்கு புரியாது. ஏன், அதுக்காக கடவுளையே கூட சலிச்சுக்குவோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிரச்சனை ஒரு விதத்துல நடந்தது நல்லதுதான் தோணும், அப்பதான் கடவுள் அப்படி ஒரு துன்பத்தை நம்ம வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு புரியும். என்னடா
அன்பு நேர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பிரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பிரான் நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.